இன்றைய சைவ சித்தாந்த ஞான சாத்திர சிந்தனையிலே ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரி சுவாமிகள் அருளி செய்துள்ள சிவஞான சித்தியார் சுபக்கத்திற்கு மாதவ சிவஞான யோகிகள் அருளி செய்துள்ள பொழிப்புரையினை, நம்முடைய 16வது பட்டத்தை குருமூர்த்திகள் அருளி செய்துள்ள பதவுரையின் துணையோடு சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டி வைத்துள்ளன. நால்வகை வாக்குகளை பற்றிய செய்திகளை எல்லாம் மிகவும் விளக்கமாக இந்த சிவஞான சித்தியார் சுபக்கமானது தெளிவுரை எடுத்துரைக்கின்றது. ஆகையினால்தான் இங்கே விரிவாக கூறப்பட்டு விட்டது. ஆகையினால்தான் சிவபிரகாசத்திலே நால்வகை வாக்குகளையும் ஒரே பாடலிலே வைத்து உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகள் அருள் செய்தார்கள். இங்கு ஒவ்வொரு வாக்குக்கும் ஒவ்வொரு பாடலாக அருள் செய்தார்கள். ஆகையினாலே அந்த நால்வகை வாக்குகளை பற்றி சொல்லும் பொழுது அவை சுத்தமாலையிலே தோன்றியவை. அந்த விந்துவின் மாயையாகி என்று தொடங்கக்கூடிய பாடல் இருக்கின்றதே, அந்த பாடலை பாடலோடு தொடர்புடைய சில செய்திகளை சொல்லி இந்த முதல் அதிகரணம் நிறைவு பெறுகின்றது. விந்துவின் மாயையாகி என்ற பாடலை ஏன் இந்த முதல் அதிகரணத்திலே கூறினார் என்று கேட்டால், முதல் அதிகரணத்தினுடைய செய்தி என்னவென்றால், இந்த உலகம் உத்தொழிற்படுவது, ஆகையினாலே இது தோற்றுவிப்பான் ஒருவனை உடையது, இதை தோற்றுவிப்பதற்கு ஒருவன் வேண்டும் என்று நிலைநாட்டுவதுதான் முதல் அதிகரணத்தினுடைய நோக்கம். அப்படி இருக்கும்போது இந்த விந்துவின் மாயையாகி பாடல் இங்கே எப்படி வந்தது, எதனால் வந்தது என்று கேட்டால், பிற பிற சமயங்கள் எல்லாம் வந்து இந்த உலகம் ஒத்துழைப்படும் என்ற கருத்தையும், அது முதல் காரணத்திலே உள்பொருளாய் இருந்து சூக்குமவத்திலே இருந்து ஒரு கர்த்தாவினாலே தோற்றுவிக்கப்பட்டது என்ற கருத்தையும் ஒவ்வொருவராக மறுக்க வந்தார்கள். அவர்களுடைய தடைகளை எல்லாம் மறுத்து உலகம் ஒத்துழைப்படுவது, அது முதல் காரணத்திலே உள்பொருளாய் சூப்பு நிலையில் இருப்பது, அந்த சர்க்காரிவாத முறைப்படி உள்பொருளே தோன்றும் என்ற சர்க்காரிவாத முறைப்படி கர்த்தா ஒருவனாலே நிமித்த காரணம் ஒருவனாலே தோற்றுவிக்கப்பட்டது என்றெல்லாம் நிலைநாட்டிவிட்டு, அதற்கு எடுத்துக்காட்டு சொல்லும் பொழுது அந்த மண் முதல் காரணம், அதிலிருந்து நிமித்த காரணமாகிய குயவன் எப்படி தண்டு சக்கரத்தின் துணையோடு பானை முதலிய காரியங்களை தோற்றுவிப்பானோ, அதை போலவே ஆரியனாகிய முதல்வன் மண் போன்ற இந்த முதல் காரண மாயையிலிருந்து தண்டு சக்கரம் போன்ற தன்னுடைய அந்த சிற்சக்தியாகிய துணை காரணத்தை கொண்டு இந்த அகிலங்களாகிய அகில உலகங்களாகிய காரியங்களை எல்லாம் ஆக்குவான் என்று கூறி முடித்தார். அந்த பாடலோடு கூட நிறைவு செய்திருக்கலாம். ஆனால் மிகவும் கருணை கொண்டு எவ்வாறு அவன் அந்த காரியங்களை ஆக்குகின்றான், அதை கொஞ்சம் தொகுத்து சொன்னால் நல்லா இருக்குமே என்று நம்மவர்கள் நினைக்கலாம். ஆகையினாலே அவற்றை தொகுத்து சொல்லியிருக்கின்றார். சரி, சொன்னதுதான் சொல்லியாச்சு, அதை விரித்தி சொல்ல வேண்டியதான் என்றால், இந்த மாயாகாரிய உலகங்கள் எவ்வாறு தோன்றுவன என்ற செய்திகள் எல்லாம் இரண்டாம் சூத்திரத்திலே சொல்லப்பட வேண்டியவை, அங்கு அவற்றுக்கு இடம் இருக்கிறது. ஆகையினாலே அங்கு விளக்கமாக விரித்து சொல்ல இருப்பதனாலே இவ்விடத்திலே தொகுத்து சொல்லியிருக்கின்றார். ஆகையினாலே மற்ற நூல்களிலே இவ்வளவு விளக்கமாக நாம் பார்க்க முடியாது. சித்தியார் தான், அதுவும் சுவாமியுடைய உரையின் துணை கொண்டு பார்க்கும்போதுதான் நமக்கு அரிய உண்மைகள் எல்லாம் புலனாகின்றன. அந்த விந்துவின் மாயாகி என்ற பாடலே சுத்தமாயிலே நால்வகை வாக்குகள் தோன்றும் என்றும், அசுத்த மாயிலே வித்யா தத்துவங்கள் எல்லாம் தோன்றும், பிரகிருதி மாயிலே ஆன்ம தத்துவங்கள் 24 தோன்றும் என்று தொகுத்து சொல்லியிருக்கார் அல்லவா. அதிலே அப்ப நால்வகை வாக்குகளை பற்றி சுத்தமாயிலே தோன்றும் என்று சொல்லப்பட்ட அந்த நால்வகை வாக்குகளை பற்றி விளக்கமாக சொல்வோம் என்று எடுத்துக்கொண்டு, அந்த நால்வகை வாக்குகளாவன சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி என்பன. இதுதான் தோற்ற முறை. சூக்குமை வாக்கு தோன்றி அதிலிருந்துதான் பைசந்தி வாக்கு தோன்றுகிறது, அதிலிருந்து மத்திமை, அதிலிருந்து வைகரி. ஆனால் இங்கே ஆசிரியர் ஒடுக்க முறையிலே கூறிய அருளினார். இந்த ஆசிரியர் ஒடுக்க முறையில் கூறியதனாலே அடுத்த ஆசிரியர் உமாவதி சிவாச்சாரியார் தம்முடைய சிவபிரகாசத்திலே தோற்ற முறை படி சொன்னார். ஏன்னா ரெண்டு முறையிலையும் படிச்சா படிப்பவர்களுக்கு நல்ல தெளிவாயிருக்கும். ஆகவே இங்கே ஒடுக்க முறையிலே சொன்னார். இப்ப தோற்ற முறையிலே முதலில் நாம் சிந்தித்தால்தான் அந்த ஒடுக்க முறை நம்ம சிந்திக்கும் போது எளிதாக இருக்கும். என்ன முதல்ல போகும்போதே ரிவர்ஸ்ல போனோம் இங்க, அது கொஞ்சம் புரிவதற்கு அரிதாக இருக்கும். ஆகையினாலே இந்த சூக்குமை வாக்கு இருக்கின்றதே, அதுதான் வந்து சுத்தமாயிலே முதலில் தோன்றுகின்ற வாக்கு. அதுதான், அதிலிருந்துதான் மற்ற வாக்குகள்லாம். அந்த சூக்குமை வாக்கு அது நாதம் என்பர். நமக்கு உள்ள இந்த சரீரம் உலகம் எல்லாமே அசுத்தமாய காரியங்கள் தான். ஆனால் சுத்தமாயினுடைய காரியத்துக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இல்லையோ அப்படின்னு நாம நினைக்கும் பொழுது இந்த நால்வகை வாக்குகளுடைய தொடர்பு நமக்கு உள்ளது. அந்த வகையிலே சுத்தமாஜியின் தொடர்பும் நமக்கு உள்ளது. இந்த வாக்குகளை சொல்லுலகம் என்பார்கள். தனு கரண புவன போகம் தான் பொருள் உலகம், வாக்குகள் சொல்லுலகம். சுத்தமாயையோடு நம்மை போன்ற மும்மலமுடைய ஆன்மாக்களுக்கும் ஒரு தொடர்பு உள்ளது என்றால் அது அந்த சொல்லுலக தொடர்பு தான். நால்வகை வாக்குகள் தான் சொல்லுலகம், அவை சுத்தமாயில் தான் தோன்றுகின்றன. சொல்லுலகம் அசுத்தமாயில தோன்றவே இல்லை. பொருள் உலகம் அது சுத்தமாயிலும் தோன்றும் அசுத்தமாயிலும் தோன்றும். சுத்தமாயிலே சுத்தமான தனு, சுத்தமான கரணம், சுத்த புவனங்கள்லாம் அங்க. அப்போ இதுல வந்து அசுத்தமாயில அவையெல்லாம் அசுத்த தனுதிறனாதிகளாக இருக்கும். ஆனா சொல்லுலகமாகிய இந்த நால்வகை வாக்குகள் சுத்தமாயில் மட்டும்தான் தோன்றும். அசுத்தமாயில தோன்றக்கூடிய வாக்குகள்னு எதுவும் கிடையாது. ஆகவே இந்த வாக்குகளின் சம்பந்தம் நமக்கும் இருப்பதனாலே அசுத்தமாயிலே, அந்த அசுத்தமாயையை சார்ந்த பிரகிருதி மாயிலே வாழ்கின்ற நமக்கும் கூட என்ன நாம பேசுகின்றோ, பொருளுடைய சொற்களை பேசுகின்றோ. எனவே வாக்குகளின் சம்பந்தமின்றி அந்த பேச்சு, பொருள் பொறிந்த பேச்சு நிகழாது. ஆகையினால் நமக்கும் வாக்குகளின் சம்பந்தம் உண்டு. அந்த வகையிலே சுத்தமாயின் தொடர்பு நமக்கும் உள்ளது. அதிலே சூக்குமை வாக்கு இருக்கின்றதே அது வந்து மூலாதாரத்திலே இருப்பது, பரசரீரத்திற்குள்ளே என்று சொல்வார்கள். இந்த நம்முடைய இந்த ஆண் பெண் என்ற வேற்றுமை தோன்றும்படியாக எலும்பு, மஜ்ஜை, தோல், ரத்தம் போன்ற தாதுக்கள் சொல்வார்கள், ஏழு வகை தாதுக்கள் சொல்வார்கள். இந்த ஏழு வகை தாதுக்களாலே ஆகிய ஆண் பெண் என்று வேற்றுமை தோன்றும்படியாக இருக்கக்கூடிய இந்த சரீரம் தூள சரீரம். இதற்கு உள்ளாக இருப்பது சூக்கும சரீரம். அது அந்த கரணங்களாலும் தன்மாத்திரைகளாலும் ஆகியது. இரண்டாம் சூத்திரத்தில் விளக்கமா பார்க்க இருக்கின்றோம். இந்த சூக்கும சரீரத்திற்கும் உள்ளாக இருப்பதுதான் அதிசூக்கும சரீரம். அந்த அதிசூக்கும சரீரம் தான் பரசரீரம் என்று சொல்லப்படும். அதான் சுவாமிகள் சொல்வார்கள், பாடியத்தில் சொல்வார்கள், பரம் எனினும் அதிசூக்குமம் எனினும் ஒக்கும், ரெண்டும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்வார்கள். அந்த பரசரீரம் இருக்கிறதே எது? அதிசூக்கும சரீரம். அதற்கு உள்ளாக இருப்பதுதான் இந்த சூக்குமை வாக்கு. அதிலிருந்து பேச வேண்டிய ஒலிகள், பேச வேண்டிய அந்த அக்ஷரங்கள் அப்படியே வந்து எழுந்து நம்ம அந்த மூலாதாரத்திலிருந்து எழுந்து இருதய தானத்தை அடைகின்றன. அப்போது பைசந்தி என்று சொல்லப்படும். அந்த அக்கரங்கள் அங்கு பிரிந்து தோன்றுவதில்லை. மயில் முட்டையிலே உள்ள நீரிலே மயிலுடைய பல வண்ணங்களும் பிரிந்து தோன்றாமல் அடங்கி இருப்பது போல, மயிலாக வந்தவுடனே தான் அந்த வண்ணங்கள் பிரிந்து தோன்றுகின்றன. அப்ப முட்டையில உள்ள அந்த கருவில் இருந்துதான் மயில் வந்திருக்கின்றது. அப்ப அந்த கருவிலே அந்த வண்ண வேதங்கள் இருக்கணும் இல்லையா? இருக்கின்றது, ஆனால் பிரிந்து தோன்றவில்லை. ஆமா, அதெல்லாம் ஒன்று திரண்டு இருக்கின்றது. அது மாதிரி அந்த பேச வேண்டிய அக்ஷரங்கள் எல்லாம் பிரிந்து தோன்றாமல் இருதய ஸ்தானத்திலே தொகுக்கப்பட்டு விளங்குவது பைசந்தி. அப்புறம் அது கண்டதானத்திற்கு வந்தால் பிரிந்து தோன்றும் பேச வேண்டிய அக்கரங்கள். அப்போ மத்திமை. அப்புறம் அது பல், நாக்கு, உதடு இவற்றில் பட்டு சிதறி வெளியே தன் செவிக்கும் பிறர் செவிக்கும் கேட்கும்படியாக வருவது வைகரி. ஆக இப்படி நால்வகை வாக்குகள். அதுல வைகரி முதற்கொண்டு சொல்ல இருக்கின்றார். இந்த வைகரி வாக்கு வரும்போதுதான் இன்னதுதான் சொல்றோம் அப்படின்னு தனக்கும் சவிகற்ப உணர்வு நிகழும். கேட்பவனுக்கும் இவன் இன்னதுதான் சொல்கின்றான் என்ற சவிகற்ப உணர்வு நிகழும். சவிகற்ப உணர்வு என்றால் என்ன? அளவை இலக்கணத்தில் பார்த்தோம், ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது இது இன்னதுதான் அப்படின்னு தெளிவாக அறிந்தால் அதுதான் சவிகற்ப அறிவு. ஏதோ ஒரு பேச்சு, ஏதோ ஒரு கருத்துன்னு அது நிர்விகற்பம் தான். நிர்விகற்பம், விகற்பம் என்பது பகுத்து அறிதல். நிர்விகற்பம் பகுத்து அறியவில்லை, ஏதோ ஒண்ணுன்னு பொதுவாக அறிகிறான். சவிகற்பம்னா பகுத்தறிவு. இவன் இன்ன கருத்து தான் சொல்கின்றான்னு கேட்பவன் விளங்கிக் கொள்ளணும்னா அவன் மத்தியமையா அவன் தொண்டைக்குள்ள அந்த அச்சரங்கள் இருந்தா அடுத்தவன் வந்து இன்னதான் சொல்ல வரான்னு புரிஞ்சுக்க முடியுமா? முடியாது. அது சொற்களாக வெளியே வந்தாதான், அது அந்த பிறர் செவிக்கு கேட்கும் போதுதான் இவன் இன்ன கருத்து தான் சொல்கிறான். அப்ப அந்த சவிகற்ப உணர்வுக்கு காரணமா இருப்பது வைகரி வாக்கு என்று கூறினார்கள். அதுதான் சொன்னார்கள், வைகரி செவிக்கு கேட்பதாய் அத்தவசனமாகி மெய்தரும் உதாரணவாயு மேவிட விளைந்த வண்ணம் பொய்யர அடை உடைத்தாய் புண்டி காரணமதாகி ஐயமில் பிராணவாயு அடைந்து எழுந்து அடைவு உடைத்தான் என்பது வைகரி வாக்கை பற்றிய பாடல். அதாவது மேற்கூறிய வைகரியாதி நான்கனுள் வைகரி முதலிய நான்வகை வாக்குகளிலே வைகரியாவது என்ன? வைகரியாவது சுவாமிகள் உரை, தன் செவிக்கும் பிறர் செவிக்கும் கேட்கப்பட்டு, தன் செவிக்கும் பிறர் செவிக்கும் கேட்கப்பட்டு நினைந்து, அதான் செவியு கேட்பதாய் இருக்கு பாத்தீங்களா? அதான் செவியு கேட்பதாய்னா தன் செவிக்கும் கேட்பதாய் பிறர் செவிக்கும் கேட்பதாய். பாடல இருக்குது இல்லையா செவியு கேட்பதாய்? தன் செவிக்கும் பிறர் செவிக்கும் கேட்கப்பட்டு அப்புறம் என்ன வருது? அத்தவசனமாகி, அத்தம்னா அர்த்தம், அதாவது நினைந்த பொருளை சொல்லும் சொல்லாய். அப்புறம் இதை எடுத்துக்கிடணும், புந்தி காரணம் அதாகி எடுத்துக்கணும். புந்தின்னா இந்த இடத்துல சவிகற்ப உணர்வு. சுவாமிகள் தான் இத நுணுக்கமா ஒரே சொல்லியிருக்காங்க. புத்தி தத்துவத்தை போய் ஏவின்றி இங்க வருவித்து இதோ சொன்னால் நமக்கு தெளிவு கிடைக்காது. புந்தி என்பது ஆகுவேராய் சவிகற்ப உணர்வை குறிக்கும். ஏன்னா புத்தி தான் இது இன்னதுன்னு நிச்சயிக்கும். சவிகற்ப உணர்வை செய்வது புத்தி. எனவே புந்தி என்ற சொல் அந்த சவிகற்ப உணர்வுக்கே ஆனது. ஆகவே புந்தி காரணமதாகி என்பது வந்து சொல்வானுக்கும் கேட்பானுக்கும் சவிகற்ப உணர்வு உண்டாதற்கு ஏதுவாதலும், சவிகற்ப உணர்வு உண்டாவதற்கு ஏதுவாதலும் காரணமாகவும். எதுனா காரணம் மெய் தரும் உதான வாயு மேவிட விளைந்த அண்ணம், உதானன் என்னும் காற்றால் உந்தப்பட்டு. எங்க இருந்து வந்திருக்கிறது இந்த வைகரி வாக்கு? கண்டத்தில் இருந்து வந்திருக்கிறது. மத்தியமையா இருந்து வைகரி வந்திருக்கிறது. ஆகவே அந்த மத்தியமையில் இருந்து அதை வாய்க்கு தள்ளியது எது? தொண்டை ஸ்தானத்திலிருந்து வாய்க்கு தள்ளியது உதான வாயு. அது ஆகவே உதானன் என்னும் காற்றான் உந்தப்பட்டு, அதாவது பிராணவாயு தான். பிராணவாயு தான் தொண்டையில இருக்கிற மத்தியமையை வந்து வெளியே தள்ளியிருக்கிறது. அந்த தொண்டைக்கு எப்படி வந்ததுன்னு சொல்கின்றான். ஏன் இதயத்திலிருந்து தொண்டைக்கு எப்படி வந்தது? இதயத்தில் இருந்த பைசந்திய உதான வாயு தான் உந்தி தள்ளி தொண்டைக்கு கொண்டு வந்து மத்தியமையாக நிறுத்தியது. அந்த செய்தியை சொல்கின்றார்கள். உதானன் என்னும் காற்றால் உந்தப்பட்டு மத்தியமை தானத்து, மத்தியமை தானம் என்பது கண்டம், மத்தியமை தானத்து சூக்மருவமாய் பிரிந்து தோன்றிய அக்கரங்கள் அந்த சரி, அது உதான வாயுனால தள்ளப்பட்டு இருதய தானத்திலிருந்து தொண்டைக்கு வந்தது சரி. அப்புறம் தொண்டையிலிருந்து எப்படி அது வாய் வழியாக வெளியே வருது அந்த வாக்குகள் அப்படின்னா பிராணவாயு. ஆமா, பிராணன் என்னும் காற்றால் உந்தப்பட்டு. அப்ப இன்னொரு செய்தியும் சொல்றாங்க, பிராணவாயு இந்த மத்தியமையை உந்தி தள்ளி வைகரியாக வாய் வழியே வெளியே தள்ளுகிறது. எது? பிராணவாயு. அந்த பிராணவாயு தானே தெளிதா, அதை செலுத்துவது எது? அந்த பிராணவாயுவை செலுத்துவது எது என்றால் அகங்கார தத்துவம். அதையும் அங்கே குறிப்பிட்டார்கள். அகங்காரத்தால் செலுத்தப்படும் பிராணன் என்னும் காற்றால் அதான், அகங்காரத்தால் செலுத்தப்படும் பிராணன் என்னும் காற்றால் உந்தப்பட்டு எழுந்து. எது உந்தப்பட்டு எழுகிறது? மத்திமை தானத்தில் உள்ள அந்த அக்ஷரங்கள் உந்தப்பட்டு எழுந்து புறத்தே அடைதல் உடைத்து. புறத்தேனா வெளியே இருக்கிறவங்க செவிக்கு. ஆகிய இரண்டும் இலக்கணமாக உடைத்து. என்ன இரண்டும் இலக்கணமாக உடைத்துன்னா, வாய் வழியாக வெளியே வந்து பிறர் செவிக்கு கேட்கப்படுகிறது, இது ஒரு இலக்கணம். வைகரி வாக்குக்கு இது ஒரு இலக்கணம். இரண்டாவது இலக்கணம் என்ன? அந்த புந்தி காரணம் அதாகிதான். கேட்பவனுக்கு சவிகற்ப உணர்வு ஏற்படுவதற்கும் இது காரணமாக உள்ளது. ஆமா, இன்னதுதான் பேசுறான் அந்த சவிகற்பமாக பிறர் உணர்வதற்கு, இவன் உள்ளத்தில் இருந்த கருத்து இதுதான் என்று கேட்பவன் உணர்வதற்கு இந்த வைகரி வாக்கு தான் காரணம். இது வைகரி வாக்குக்கு ஒரு இயல்பு. இன்னொரு இயல்பு என்னவென்றால், பிராணவாயுனாலே உந்தப்பட்டு எழுந்து வெளியே வந்து பிறர் செவியை அடைதல். இந்த இரண்டு இயல்புகளை உடையது வைகரி வாக்கு என்றார்கள். அப்போ இந்த இடத்துல உதான வாயுனால் தள்ளப்பட்டு பைசந்தி வாக்கு தான் மத்தியமை தானத்துக்கு வருது. அது மத்தியமை வாக்கு சொல்லக்கூடிய இடத்துல சொல்ல வேண்டியது இல்லையா? இங்கேயும் சொன்னார்னா ஒரு தெளிவுபடுத்துவதற்காக சொன்னார். ஆகவே ஒரு இடத்துல சொல்ல வேண்டியதை இன்னொரு இடத்துல சொல்லலாம். ஆனால் ஒரு நோக்கமின்றி சொன்னால் என்ன அவசியம் இல்லாம அப்படி ரெண்டு இடத்துல சொன்னாதான் அது கூறியது குறள்ங்கிற குற்றமாகும் இது. ஆமா, பின்னால வர இடத்துல சொல்லலாம், அதை இங்கேயும் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவசியம் இல்லாம சும்மா சொன்னார்னா அது கூறியது குறள், அல்லது முன்பே ஒரு இடத்துல சொன்னதையும் பின்பு தேவையில்லாமல் சொன்னால் கூறியது குறள், வேற ஒரு பயன் கருதி சொன்னால் கூறியது குறள் ஆகாது, அது குற்றம் ஆகாது. அதை அதை அனுவாதம் என்று சொல்வார்கள். இங்க நல்லா விளங்குவதற்காக சொன்னார். என்ன வாக்குகளை விளங்கிக் கொள்வது அத்துணை எளிதன்று. எனவே கொஞ்சம் விளங்குவதற்காக இங்க சேர்த்து சொன்னார். ஆகவே பைசந்தி வாக்குதான் அது உதானவாயுவினாலே உந்தப்பட்டு மத்திமை வாக்காக தொண்டை அடைகின்றது. அது பிராணவாயுவினாலே தள்ளப்பட்டு வாய் வழியாக வெளியே வந்து பிறர் செவியை அடைகின்றது. இது வைகரி வாக்குக்கு ஒரு இலக்கணம். அப்புறம் பிறர் கேட்கிறவன் இவன் என்ன கருத்து தான் சொல்றான்னு சவிகற்பமா உணர்தான். அந்த சவிகற்ப உணர்ச்சியை தருவது, சகிப்பு உணர்ச்சிக்கு காரணமாக இருப்பது வைகரி வாக்குக்கு இரண்டாவது இலக்கணம். ஒவ்வொரு வாக்குக்கும் இப்படி ரெண்டு இலக்கணங்கள் சொல்வாங்க. இது வைகரி வாக்குக்கு ரெண்டு இலக்கணங்கள். அடுத்தால வந்து மத்தியமை வாக்கு சொல்றார் பாருங்க. அதுல வந்து சில செய்திகள் சொல்லியிருக்கின்றார்கள். விளைதல் உரியவையும் தெரிதல் அப்படின்னா, அதாவது மேவிட விளைந்த அன்னம் இருக்கு இல்லையா, மேவிட விளைந்த அன்னம், அதான் மத்தியமை வாக்காக வந்து தொண்டையில இருக்கும் பொழுது அந்த அக்கரங்கள் பிரிந்து தோன்றும், அதுதான் விளைதல் சொன்னாங்க. உரியவையும் தெரிதல், உரியவையும் தெரிதல் அடுத்த பாடல்ல வரும். உரிமையையும் தெரிதல் வரும். அதனால அடுத்த பாடல வரக்கூடிய சொல்லையே இங்க பொருளாக சொன்னார்கள். நாம என்ன புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, அந்த தொண்டையில வந்து அந்த அக்கரங்கள் பிரிந்து தோன்றுகின்றன, அதைத்தான் சொல்கின்றார்கள். மெய் என்பது உடம்பு, ஏன்னா உண்மைன்னு ஒரு பொருள் இருக்கு. மெய்னா மெய்னா உண்மைன்னு ஒரு பொருள் இருக்கு இல்லையா, அது அந்த பொருள்ல வரல. மெய்னா உடம்புன்னு பொருள் வந்தது. பொய் என்றால் விபரீதம், அதாவது அவன் சொல்ற கருத்து ஒண்ணு, இவன் புரிஞ்சுக்கிட்டது வேற ஒண்ணுன்னா விபரீதம் ஆயிரும் இல்லையா. அப்ப இந்த வைகரி வாக்கு தான் தெளிவா அமைஞ்சி, நீ முகப்புரிப்பை வச்சு இவன் இதைதான் சொல்ல வாரான்னு நினைச்சா அது தப்பா கூட நினைச்சிடலாம். உன் முகத்தை பார்த்தா நீ அப்படி பேச வந்த நினைச்சேன், நீ இப்படி பேசிட்டேமா. முகக்குறிப்பை வச்சுதான் அறிந்தது சரியாகாது. அவன் அந்த சொல் வெளியே வரணும், வெளியே வந்து நம்ம செவியில கேட்கணும். கேட்ட பிறகுதான் அது வந்து விபரீதமின்றி தெளிவா உணர முடியும் இல்லையா. அப்படி இருந்துமே பலர் குழப்பிக் கொள்கின்றார்கள், அது வேற விஷயம். பொதுவாக சொல்கின்ற சொல் வந்து அடுத்தவன் செவிக்கு போனாதான் இவன் கருத்து இன்னதுன்னு விபரீதமின்றி உள்ளவாறு உணர முடியும். ஐயமில் பிராணவாயு அப்படின்னா என்ன சார், பிராணவாயு ஒரு சடம், அதுக்கு ஏன் ஐயம் தோன்ற போது? அறிவுள்ளவனுக்கு தானே ஐயம் தோன்றும், பிராணவாயுக்கு ஏன்னா ஐயம் தோன்ற போது? அது ஐயம் இல்லாத பிராணவாயுன்னு என்ன சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னா, பிராணவாயுக்கு ஐயம் இல்லைன்னு சொல்ல வரல. என்ன ஐயத்தை நமக்கு எழுப்புவது மனதினுடைய வேலை. அந்த ஐயத்தை நாம் நம்ம நமக்கு வராமல் நீக்குவதற்கு பிராணவாயு நமக்கு உதவி செய்கிறது. ஆகவே ஐயம் இல்லாமல் போவதற்கு உதவுகின்ற பிராணவாயு, ஐயமின்மைக்கு துணை செய்கின்ற அதுக்கு காரணமா இருக்கின்ற பிராணவாயுன்னு அப்படி பொருள். அது ஏது பெயர், ஏது பெயர் கொண்ட குறிப்பு வினைத்தொகை என்று சொன்னார்கள். ஆகவே ஐயமில் பிராணவாயு என்பது ஐயமின்மைக்கு காரணமாக இருக்கக்கூடிய பிராணவாயு. நம்ம உங்களுக்கு சந்தேகம் வரும்போது இந்த இடத்துல பிராணவாயு தொழிற்படணுமா, அப்பதான் நம்ம சந்தேகம் நீங்குமா, இவ்வளவு அரிய சிந்தனை பாருங்க. ஆமா, இதெல்லாம் ஐயத்தை போக்குவதற்கு பிராணவாயு துணை செய்வது. அந்த செய்தியும் இங்க வந்து ஒரு கூடுதலான ஒரு செய்தியாக சொல்லி வைத்தார்கள். எழுந்து பொய்யர அடை உடைத்தாயின்னு கூட்டிக் கொள்ளணுமா. இந்த கூட்ட வேண்டியதெல்லாம் பதவுரையை நாம வந்து பொறுமையாக பார்த்தோம் என்றால் எப்படி கூட்டி இருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். சுவாமிகள் இப்படி குறிப்புரையில வந்து விரைவாக சொல்லிவிட்டு போவார்கள். அந்த இடத்துலதான் நம்முடைய குருமூர்த்திகளுடைய பதவுரையை பார்க்கணும். எப்படிலாம் கூட்டுகள்னு சுவாமிகள் சொல்லியிருக்காங்களோ அப்படிலாம் நம்ம குருமூர்த்திகள் கூட்டி அந்த பதப்பொருளை சொல்லியிருப்பார்கள். நம்ம ஆதின வெளியீடுலையும் ரெண்டு பேருடைய உரைகளும் இருக்கின்றன, இப்போது அந்த வெளியீடும் இருக்கின்றன, அதிலே நாம் அதை பார்த்துக் கொள்ள வேண்டும். அடைவு என்பதற்கு ரெண்டு பொருள் இருக்கு பாருங்க, பிறர் செவிய அடைதல், அந்த அடைதல்னு ஒரு பொருள், இன்னொன்று இலக்கணம்னு ஒரு பொருள். ரெண்டாவது வந்து அடைவு வந்து இலக்கணம், அதாவது இயல்பு, ரெண்டு இயல்புகள், ஒன்று பிறர் செவிய அடைதல் ஒரு இலக்கணம், இன்னொன்று சவியற்ப உணர்வு உண்டாதல். அதான் புந்தின்னு தான் இருக்கு பாருங்க, அது அந்த சவியற்ப உணர்வுன்னு இல்லை. எந்த உரையாசிரியரும் இந்த புந்திங்கிறத சவியற்ப உணர்வுன்னு பொருள் சொல்லவில்லை, சுவாமி உரையில மட்டும்தான் இருக்குது. அதான் கடைசியில் சொன்னார்கள், இன்று புந்தி என்றது ஏற்புலி கூடலால் பிறர்க்குரிய சவிவெப்ப உணர்வின் மேற்றாயிற்று என்று சொன்னார். அப்புறம் மத்திமை பாடல் பார்க்கலாம். உள்ளுணர் ஓசையாகி செவியனில் உறுதல் செய்யாது, ஒள்ளிய பிராணவாயு விருத்தியை உடையதன்றி, தெள்ளிய அக்கரங்கள் சிந்திடும் செயலதன்றி, மெல்லவே எழுவதாகும் மத்திமை வேறதாயே. என்ன உள்ளுணர் ஓசையாக இருப்பது, அதான் மத்திமை. மத்திமைக்கும் வைகரிக்கும் நன்கு வேற்றுமை புலப்படும்படியாக அந்தந்த பாடல்களை அப்படி தொடங்குகின்றார்கள். வைகரியை தொடங்கும் போது பாருங்க, செவியில் கேட்பதாய் அப்படின்னாங்க. மத்திமையை தொடங்கும் போது பாருங்க, உள்ளுணர் ஓசையாகி, உள்ளுணர் ஓசையாகி அப்ப செவியில கேட்காது. அச்சரங்கள்லாம் தொண்டையில தானே இருக்கின்றது, அப்ப எப்படி செவிக்கு கேட்கும்? பேசுறவன் செவிக்கும் கேட்காது, கேட்கறவன் செவிக்கும் கேட்காது. இதனுடைய கண்டத்துக்குள்ள தொண்டைக்குள்ளதான் பேச வேண்டிய அச்சரங்கள் அங்க ரெடியா வந்து அவை பிரித்து விளங்குகின்றன. அப்படி பேச அப்படியே தொண்டையிலே நின்று வெளியே வரல அப்படின்னு சொல்லி சில சமயம் சொல்றோம். அச்ச உணர்வின் காரணமாகவோ பதட்டத்தின் காரணமாகவோ சொல்லும் போது சொல்றோம். அப்ப மத்தியமை வரைக்கும் அந்த வாக்கு வந்து விட்டது, அது வைகரியாக வெளிவரவில்லை. அந்த நடைமுறை இயல்புகள்லாம் நம்ம சித்தாந்தம் மூலமா வச்சு பார்க்கும்போது நன்றா விளங்கும். இப்ப உள்ளுணர் ஓசையாகினா செவியில் கேட்கப்படுவது இல்லை, உள்ளே உணரப்படுகிறது. நம்ம என்ன பேச போகிறோம் அப்படிங்கிறது பேசுவதற்கு முன்னாலே நமக்கு தெரியுது இல்லையா. அதாவது நாம என்ன பேச போறோம்னு முடிவு பண்ணி தான் பேசுறோம். அப்போ மத்தியமை வரைக்கும் வந்து அதை நாம உணர்ந்தோம், நாம பேச போவது இதுதான் என்று அந்த பேசுவதற்கு ஒரு சிறு பொழுதுக்கு முன்னர் நாம் உணர்கின்றோம். உணர்கின்றோம் என்றால் அது தொண்டை ஸ்தானத்திலே மத்தியமை வாக்காக வந்து இருப்பதனாலே நாம் இன்னதுதான் பேசப் போகின்றோம் என்று உணர்கின்றோம். ஆகவே உள்ளே நம்மால் உணரப்படும் ஓசையாக இருப்பது இந்த மத்தியமை வாக்கு. அப்புறம் அதப்ப நமக்கு சவிவெப்ப உணர்வு வந்தாச்சு, நாம இன்னதுதான் பேச போறோம் என்ற சவிவெப்ப உணர்வு நமக்கு வந்தாச்சு. அந்த சவிவெப்ப உணர்வுக்கு காரணமாகிய ஓசையாகி, எப்படி ரெண்டு பொருள், என்ன உள் உணர் ஓசையாகி, ரெண்டு பொருள் சொன்னார்கள் சுவாமிகள். ரெண்டு பொருள் என்ன நாமளாக கண்டுபிடிச்சிருக்கோம், சுவாமியும் சொல்லியிருக்காங்க. உள்ளுணர் ஓசையாகினா உள்ளே உணரப்படும் ஓசையாகி, இது எல்லாரும் சொல்லிடுவாங்க. ஆனா அடுத்தது சொல்றாங்க பாருங்க, அடுத்த பொருள் அதான் விசேஷம். உள்ளே நிகழும், பேசுபவனுக்கு உள்ளே நிகழும் சவிகற்ப உணர்வுக்கு காரணமான ஓசையாகி, உள் உணர் ஓசையாகி, உள்ளே உணர்வும் இல்லையா அந்த உணர்ச்சியாகிய சவிகற்ப உணர்ச்சிக்கு காரணமான ஓசையாகி. அப்படின்னா நமக்கு எப்படி சவிப்பு உணர்வு இருக்குது, நாம இன்னதுதான் பேச போறோம்னு முடிவு பண்ணிதான் பேசுறோம். ஆகவே நமக்கு சவிப்பு உணர்வு வருவதற்கு மத்திமை வாக்கு காரணமாக உள்ளது. நாம் பேச போவதை நாம் உள்ளே உணர்ந்து கொள்கின்றோம், அந்த உணரப்படுகின்ற ஓசையாகவும் இருக்கிறது. ஆகையினாலே உள்ளுணர் ஓசையாகி என்பதை இரட்டுரம் ஒழிந்து கொண்டு இரண்டு பொருள் சொன்னார். செவியினில் உறுதல் செய்யாது, ஐயா உள்ளுணர் ஓசையாகி என்றாலே நமக்கு வந்து உய்த்து உணரலாம், ஆனாலும் குழப்பத்துக்கு என்ன இல்லாம வெளிப்படையாக சொல்லிட்டாங்க, செவியினில் உறுதல் செய்யாது. மத்திமை வாக்கு தொண்டையில தான் இருக்கு, அது செவியில் கேட்கப்படாது. ஏன் கேட்கப்படாது, பிராணவாயு வந்து இந்த தொண்டையில உள்ள மத்திமைய உந்தி தள்ளுனால் அல்லவா அது வைகரியாக வாய் வெளியே வெளியே வந்து செவியில கேட்கும். இதுதான் பிராணவாயுட வேலை இல்லையே இல்லையா. ஒல்லிய பிராணவாயு விருத்தியை உடையது அன்றி நான் எடுத்தேன். ஏன்னா பிராணவாயுடைய செயல்பாடு நிகழவில்லை. பிராணவாயின் செயல்பாடு நிகழாம எப்படியா இது இதயத்தில் இருந்த பைசந்தி வாக்கு மத்திமையாக தொண்டைக்கு வந்ததுன்னா அது பிராணவாயு தள்ளி வரவில்லை, உதானவாயுன்னு இன்னொரு வாயு இருக்கின்றது. அது என்ன வாயுன்னு கேட்டா அப்படி பார்த்தா 10 வாயுக்கள் இருக்கின்றன உடலுக்குள்ள, தச வாயுக்கள்னு சொல்வார்கள். என்ன அந்த தச வாயுக்கள்ல ஒன்றுதான் அந்த பிராணவாயு, அதே மாதிரி இன்னொன்றுதான் உதான வாயு. அந்த உதான வாயு தான் இதயத்திலே இருந்த பைசந்தியை தள்ளி தொண்டைக்கு கொண்டு வந்து நிறுத்தியது. ஆமா, போன பாடலே அதை வந்து ஒரு இயல்பு பற்றி சொல்லிவிட்டார்கள், இங்க உதவியா இருக்கும் தான் சொல்லுவார்கள். ஆகவே அந்த உதான வாயு தான் அந்த பைசந்தியை தள்ளி தொண்டையில கொண்டு வந்து மத்திமையா நிறுத்தச்ச ஒழிய பிராணவாயு அங்க ஒண்ணும் செய்யல. ஆகவே ஒல்லிய பிராணவாயு விருத்தியை உடையது அன்றி, பிராணவாயுவின் தொழிற்பாடு மத்திமை வாக்குக்கு கிடையாது. தெள்ளிய அக்கரங்கள் சிந்திடும் செயலதன்றி, அதாவது அக்கரங்கள் பிரிந்து அந்த தொண்டையில் இருக்கின்றன என்பது வாஸ்தவம் தான், ஆனால் அது வாய் வழியாக சிந்தி சிதறி வரவில்லை, வந்துட்டா வைகரி ஆயிரும். எனவே தெள்ளிய அக்கரங்கள் சிந்திடும் செயலதன்றி, மெல்லவே எழுவதாகும் மத்திமை வேறதாயே. இதயமாகிய அந்த பைசந்தி தானத்திலிருந்து அப்படி மெல்ல எழுந்து தொண்டையில் வந்து நிற்பதுதான் இந்த மத்திமை. வேறதாயே நாக என்னன்னா வைகரிக்கும் பைசந்திக்கும் இது வேறானது. வாய் வழியாக வெளியே வந்து தன் செவிக்கும் பிற செவிக்கும் கேட்கின்றதே வைகரி, அந்த வைகரி வேறு, இந்த தொண்டையில் இருக்கின்ற மத்திமை வேறு. மாதிரி இந்த தொண்டைக்கு முன்னால் இதயத்திலே பைசந்தியா இருந்தது, அந்த பைசந்தி வாக்கு வேறு, இந்த மத்திமை வாக்கு வேறு. ஒரே வாக்குதான் அப்படி வருதுனாலும் அந்த நிலை வேறு, இந்த நிலை வேறு என்பதற்காக சொல்கின்றார்கள். ஆகவே இது ஒரு தனி நிலை, மத்திமையின் ஒரு தனி நிலை இருக்கின்றது என்று குறிப்பிட்டார். அதான் செவியில் கேட்கப்படாதாயும் மெல்லோசையாய் கண்டத்திலே விளங்குதல் உண்மை. மெல் ஓசைங்க, செவியில கேட்கப்படாமலும் ஓசை இருக்கின்றது, செவியில கேட்டாதான் ஓசை, மெல் ஓசை இது. மெல் ஓசையாய் கண்டத்திலே விளங்குதல் உண்மையால் தொண்டை, கண்டம் என்பது தொண்டை. சொல்லி இப்பதான் ரெட்டுர முடிதாங்க, உள்ளுணர் ஓசையாய்க்கு பொருள் இன்னது இப்பதான் வரப்போகுது, ரெட்டுர முடிதார்கள் பாருங்க. சொல்லுவான் தன் உள்ளே உணரும் சவிகற்ப உணர்வுக்கு ஏதுவாய் உள்ளே உணரப்படும் ஓசையாதலும், அதாவது சொல்ல போறவனுக்கு ஐயா நாம இந்த கருத்து தான் சொல்ல போகிறோம் என்ற ஒரு உணர்வு தோன்றுவது இல்லையா, அதற்கு காரணம் அவன் தொண்டைக்கு வந்த பிறகுதான். நாம என்ன சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறோம், பேசுறதுக்கு முன்னாடி என்ன பேசலாம் அப்படின்னு நினைக்கிறோம். என்ன பேசலாம்னு நினைக்கும் போது இந்த மத்திமை வாக்கு இல்ல, பைசந்தி வாக்கு தான் இதயத்தில் இருக்கு, அக்கரங்கள்லாம் பிரிந்து தோன்றவில்லை. என்ன பேசலாம்னு அப்படி சிந்தனையில் இருக்கு, என்ன சிந்தனைக்குரியது இதயஸ்தானம் இல்லையா, எவ்வளவு பொருத்தமா இருந்து பாருங்க. ஆகவே அந்த பைசந்தி வாக்காக இதயத்தில் இருக்கிறது, அப்ப என்ன பேசலாம்ங்கிற சிந்தனை. சரி இன்னதுதான் பேசணும்னு முடிவு கொண்டுட்டோம் இங்க, அப்ப வெளிவர வேண்டிய அக்கரங்கள் எல்லாம் பிரிந்து தொண்டையில வந்து இருந்துட்டு தான் அர்த்தம். ஆமா, அப்ப இன்னதான் பேசணும் அப்படிங்கிற ஒரு சவிகற்ப உணர்வு, திட்டவட்டமான உணர்வு பேசுபவனுக்கு வருவதற்கு எது காரணம், மத்திமை வாக்கு தான். அதான் உள்ளே உணரப்படும், சொல்லுபவன் பேசுபவன் தனக்கு உள்ளே உணரப்படும் சவிகற்ப உணர்வுக்கு ஏதுவான ஓசையா இருக்கிறது. பிறரால் அது தெரிஞ்சுக்க முடியாது. இவர் என்னதான் பேச வரான்னு தெரிஞ்சுக்க முடியாது. பேசுபவன் மட்டும் தனக்கு உள்ளே உணர்கின்றான். எனவே உள்ளே உணரப்படும் பிறர் செவிக்கு கேட்காமல் பேசுபவனுக்கு உள்ளே மட்டும் உணரப்படும் ஓசையாகவும் இருக்கிறது என்று அவ்வாறு சொன்னார். பிராணவாயுவின் தொழிற்பாடு இன்றி உதானவாயுவின் தொழிற்பாடு மாத்திரையே ஆண்ட உண்மையில் சூக்குமருவமாய் அக்கரங்கள் பிரிந்து தோன்றினும் என்ன, பேச வேண்டிய அக்கரங்கள் சூக்குமருவமாய் பிரிந்து தோன்றிட்டாலும் வாய்வழியே வந்திருக்குதா? இல்ல, வாய்வழியே வந்தாதான் வைகரி வாக்கு. வாய்வழியே எப்படி வருது? பல், இதழ், நா, அன்னம். அன்னம் என்பது மூணு சுழியின் போட்டம், ரெண்டு சுழியின் போட்டா உணவுன்னு பொருளாய். அன்னம் இந்த வாயினுடைய மேற்கூரை சொல்வார். அந்த பல், இதழ், நா அன்னங்களில் பட்டு சிதறி போதல் இன்மையுமாகிய அவ் இரண்டு இலக்கணத்தானும் முறையே பைசந்திக்கும் வைகரிக்கும் வேறாய் அறியப்படுவது மத்திமை வாக்கு. ஏன்னா பைசந்தி வாக்காக இருந்ததென்றால் இன்னதுதான் பேச போறோம்னு பேசுபவனுக்கே தெரியாது, ஒரு சிந்தனை மாத்திரமா தான் இருக்கும். அதனால மத்திமை வாக்கு பைசந்தி வாக்கு அல்ல, இது வேறு. சரி, வைகரி வாக்குன்னு சொல்லலாமா? வைகரி வாக்குன்னா பேச வேண்டிய சொற்கள் பல், நாக்கு, உதடு, அன்னம் இவற்றில பட்டு செதறி வெளியே வந்து தன் செவிக்கும் பிறர் செவிக்கும் கேட்கும்படி இருந்தாதான் வைகரி வாக்கு. இந்த மத்திமை வாக்கு அப்படி வெளியவும் வராது. அதுக்காக இதயத்துல ஒடுங்கிக்கிட்டு சிந்தனை மாத்திரமும் இருக்காது. தொண்டைக்கு வந்தாச்சு, அப்போ இவன் வந்து சிந்திச்சு முடிச்சிட்டான், என்ன பேசணுங்கிறத சிந்திச்சு முடிச்சிட்டான், இன்னதுதான் பேசணுங்கிற நிலைக்கு வந்துட்டான். ஆனா இன்னும் பேச தொடங்கல, அந்த நிலைதான் மத்திமை வாக்கு என்று அதை வரையறுத்து கூறினார்கள். அதான் அந்த இரட்டுற மொழிதலால் எப்படி வருதுன்னு அதை சொன்னார்கள், இலக்கண குறிப்பு சொன்னார்கள். வினைத்தொகை அதாவது உணர் ஓசை என்பது வினைத்தொகையின் அகல், உணரப்படும் தின்பண்டம் சொல்றோம் இல்லையா, தின்னப்படும் பண்டம். என்ன தின்பண்டம்னா, அது குடுங்க சார் வாங்கி சாப்பிடுதாமா, அது வினைத்தொகை சொன்னா ஓடிடுவான். என்ன தின்பண்டம்னா, அப்படிதான் இருந்தா குடுங்க சார், அதெல்லாம் இலக்கண குறிப்பு சொல்றாங்கன்றான். ஆகவே தின்பண்டம் என்றால் அது தின்னப்படும் பண்டம், வினைத்தொகையா இருப்பது மாதிரி இங்க உணர் ஓசைனா உணரப்படும் ஓசை வினைத்தொகை. அது ஏது பெயராவும் இருக்கு, செய்யப்படும் பொருள் பெயரா இருக்கும். என்ன செய்யப்படும் பொருள் பெயர்னா எளிதா சொல்லிடலாம், உணரப்படும் ஓசை, உணரப்படுவது, அதனால செய்யப்படும் பொருள். ஏது பெயர் தான் கொஞ்சம் நம்ம சிந்திக்கணும், என்னன்னா உணர்வதற்கு காரணமான ஓசை. இல்லாம சொல்றாங்க ஐயா, இதெல்லாம் சொல்லலாமா, இடம் இருக்கா, ஏது பெயரெல்லாம் வரலாமா? வருது. நாம ஒண்ணு தமிழ்ல படிச்சிருக்கோமே, ஏவா மக்கள் மூவா வருது, படிச்சிருக்கோம். அது கொன்றை வந்தனா, அது ஆச்சரியா கொன்றை வந்தன் நினைக்கிறேன். மூப்படையாத மருந்துன்னா வெளிப்படையா பார்த்தா அப்படிதான் இருக்கு, மூவா மருந்துன்னா மருந்துக்கு எதையா மூப்புமா, மூவாமைக்கு காரணமான மருந்துன்னா அதான் ஏது பெயர். ஏது என்பது காரணம், ஏவா மக்கள் யாரும் மூவாமைக்கு காரணமான மருந்து. மருந்துன்னா இந்த இடத்துல அமிழ்தத்தை குடிச்சது, மெடிக்கல் ஸ்டோர் மருந்தை குடிக்கிற. ஆமா, மெடிக்கல் ஸ்டோர் மருந்து குடிச்சா அது ஒரு நோய் போய் இன்னொரு நோய் வந்து சிக்கல் உண்டு பண்ணிடும். இந்த இடத்துல மருந்து என்பது அமிழ்தத்தை குறிச்சது. அமிழ்தம் உண்டவர்கள் நரை திரை மூப்பின்றி நீண்ட காலம் நிலை பெறுவர். ஆகவே மூவா மருந்துன்னா மூவாமைக்கு காரணமாக அமிழ்தம். யாரு அப்படின்னா ஏவா மக்கள் தான். அதாவது ஒரு வேலையை ஏவி ஏவிதான் அவனை செய்யணும் செய்ய சொல்லணும்னு இல்ல, குறிப்பா புரிஞ்சுட்டு அவனே நமக்கு வேண்டியதை செய்வான். அப்படிப்பட்ட குழந்தையை பெற்ற பெற்றோர்கள் இருக்கார்களே, அவர்களுக்கு அந்த குழந்தைகள்லாம் சாதாரண குழந்தைகள் அல்ல, மூவாமைக்கு காரணமாக அமிழ்தம் போன்றவர். சொன்னாலுமே செய்யுமா, அது வேற விஷயம், சொன்னா செய்யதே பெரிய காரியமா இருக்கு. இந்த காலத்துல அந்த காலத்துல சொல்லாமலேயே அப்படி ஏவாமலேயே செய்கின்ற அந்த குழந்தைகள் வந்து மூவாமைக்கு காரணமான மருந்து. அந்த மாதிரிதான் உணர்வுக்கு காரணமான ஓசை, உணர் ஓசை, உணர்வுக்கு காரணமான ஓசை. என்ன உணர்வுக்கு? சவிகற்ப உணர்வுக்கு. இன்னதுதான் பேச போறோங்கிற திட்டவட்டமான அறிவு தோன்றியது என்றால் அதுதான் மத்திமை வாக்கு, தொண்டைக்கு வந்தாச்சுன்னு அர்த்தம். தெள்ளுதல் வடிவு விளக்குதல் என்று சொன்னார். அது இரண்டும் பகுதி பொருள் விகுதி. வேறதாயேன்னு சொன்னா என்னது, வேறாயேன்னு அர்த்தம்.